டிரான்ஸ்வர் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே இன்மனமே, சீதம் வராதே இன்மனமே.
துதிகளின் மத்தியிலே வாசம் நிறைய எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த புதிய வாரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. நீரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாட்களையும் காலங்களையும் எங்களுக்கு கூட்டித் தருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் இந்த விதமாய் நாங்கள் பல்வேறு இடங்களிலிருந்து உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் ஒரு கிருபையை எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஜீவன், நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த பலனுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரத்தில் எங்களுக்கு நீ தந்த புதிய ஆசீர்வாதங்களுக்காக, புதிய நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இன்னமும் நாங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்களுக்கு நீர் கொடுத்த விடைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறார் என்பதை அடிக்கடி நாங்கள் மறந்து போனாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யாருடைய வாழ்க்கையிலே, வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க தீர்மானித்திருக்கிறார்களோ, அந்த தீர்மானங்களிலே தொடர்ந்து உறுதியாய் நிலை நிற்க நீரே உடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நான் என்ன செய்வது என்ற திகைப்போடு இருந்தவர்களுக்கு உம்முடைய வார்த்தையினாலே நீர் காட்டிய வழிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதிலே உம்மை விசுவாசித்து நடக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆத்ம வாழ்க்கையின் வளர்ச்சிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களுக்காக, தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வசனத்தை பின்பற்றி உமக்குள்ளே வளர்கிறவர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இந்த உம்முடைய வார்த்தைகள் பயனுள்ளதாக இருப்பதனாலே அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துகிற அருமையான சகோதர சகோதரிகளுக்கு உம்முடைய கிருபைகளை தொடர்ந்து கர்த்தர் தாரும். அவர்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்தரலும். அவர்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்முடைய கரத்திலே எதிர்பார்த்து காத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் வீடு கட்டிக்கொண்டிருக்கிற எங்களுடைய அருமையான நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுவர்களுடைய பிரயாசம் விருதா என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். நீரே ஒவ்வொருவருடைய தேவையையும் சந்தித்து ஏற்ற நேரத்திலே அது கட்டி முடிக்கப்படவும், உம்முடைய நாம மகிமைக்காக அது குடும்பத்திற்கென்று ஆசீர்வதிக்கப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படவும் நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பாக வாலிபர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக செபிக்கிறோம். வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்திலே பற்பல விதமான பாவங்களிலே மிக எளிதாக விழுந்து போகும் சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, கர்த்தர்தாமே அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலிருந்து என்னுடைய பிள்ளைகளை நீர் பிரித்தெடுத்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பாவமான SMS-களுக்கு நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். தீமையான இணையதளங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திலே வளர நீர் உதவி செய்யும். திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கைமாருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, கர்த்தர்தாமே அவர்களுக்கு ஏற்ற துணையை ஏற்ற நேரத்திலே நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். யாராவது இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, நீர் உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தும், பலப்படுத்தும், அவர்களோடு நீர் பேசும். அவருடைய வாழ்க்கையை குறித்த திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வயதான நேயர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளோடு வாழ முடியாமல் வெவ்வேறு இடங்களிலே வாழ்கிற வயதான பெற்றோருக்காக பெரியோருக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் பிள்ளைகளோடு நல்ல அன்பையும் ஐக்கியத்தையும் தாரும். அப்பா, அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். வயதான இல்லங்களிலே வசிக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தாமே போதுமானவராய் இருந்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் குறிப்பாக பிரிந்திருக்கும் குடும்பங்களுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே என்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், உம்முடைய அன்பினாலே ஒருவரை ஒருவர் மன்னிக்க, ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொள்ள உடைந்து போன குடும்பத்தை நீர் ஒன்றுபடுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எங்கள் அருமையான நேயர்களோடு இணைந்து நாங்களும் உமை துதிக்கிறோம் அப்பா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் வாழ்க்கையிலே நீர் கூட்டிக் கொடுக்கிற காலங்களுக்காக, வருடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய ஈவுகளையும் புதிய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள நீரே அருள் புரியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாய் இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் நல்ல நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலேயும் நாம் 73 சங்கீதம் 17 வசனத்திலிருந்து 76 சங்கீதம் முடிய சிந்திக்க போகிறோம். 73 சங்கீதத்தின் ஆரம்பத்திலே சங்கீதக்காரனாகிய ஆசாப் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்றார். என்றாலும் துன்மார்க்கரின் வாழ்க்கையிலே அவர்கள் செழித்திருப்பதை பார்க்கும்பொழுது அவர் மனம் வேதனை அடைந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தோம். தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்றார். உலகத்திலே தன்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்பதை யோசிக்கும் பொழுது அவருக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்திலே என்ன நடந்தது என்பதை கவனியுங்கள். 73 சங்கீதம் 16 வசனத்தின் பின்பகுதியையும் 17 வசனத்தையும் வாசிக்கிறேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. கவனித்தீர்களா? கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே ஆசாப் கடந்து சென்ற பொழுது தீமை செய்கிறவர்களுடைய வாழ்க்கையின் முடிவை புரிந்து கொண்டார். துன்மார்க்கருடைய வாழ்க்கையிலே இறுதியிலே அவர்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை அப்பொழுதுதான் அவர் புரிந்தார். இந்த காரணத்தினாலேதான் அன்றவராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதனை குறித்தும் ஏழையான ஒரு மனிதனை குறித்தும் அவருடைய வாழ்க்கையின் முடிவிற்கு பின்னர் நடைபெற்ற காரியத்தையும் கூறியிருக்கிறார். இதை லூக்கா 16 அதிகாரம் 19 முதல் 31 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். செல்வந்தர்களையும் தேவன் நியாயம் தீர்க்கும் ஒரு நாள் உண்டு என்று அந்த ஓமை நமக்கு சொல்கிறது. அந்த செல்வந்தன் மரித்த பொழுது ஒருவேளை அவனை அடக்கம் செய்த சமய தலைவர்கள் கூட அவன் பரலோகம் செல்வான் என்று எல்லாருடைய முன்னிலும் பேசி அவனை அடக்கம் செய்தாலும் எந்தென்றும் மாறாத வேதனை நிறைந்த இடத்திற்கே அவன் சென்றான். அவனுடைய மரண நேரத்திலே அவனை குறித்து பலர் பெரிதாய் பேசியிருப்பார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையின் முடிவு வேதனை நிறைந்த ஒரு இடம். ஏழையான மனிதனும் மரித்தான். அவனுக்கு செல்வ சிறப்பான எந்த அடக்க ஆராதனையும் நடத்தப்படவில்லை. ஒருவேளை அவனுடைய சரீரம் குப்பை மேட்டிலே இழுத்து போடப்பட்டிருக்கும். ஆனால் அவனை பரலோகத்திலே சேர்க்க முடியாக தேவ தூதர்கள் காத்து நின்று அவனை அழைத்துச் சென்றார்கள். ஆபிரகாமுடைய மடியிலே அவனை கொண்டு போய் விட்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு அருகிலே எப்பொழுதும் வாழுகிறவர்களாக இல்லை என்றால் துன்மார்க்கர் செழித்து ஓங்குவதை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு விசாரமாகவே இருக்கும். ஆசாப் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த கேள்விக்கான விடையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு சென்றபொழுது பெற்றுக் கொண்டார். உங்களுடைய வாழ்க்கையிலேயும் இருக்கும் கேள்விகளுக்கு கர்த்தரே விடை கொடுப்பாராக. நமக்கு இருக்கிற பல கேள்விகளுக்கு உடனே தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறதில்லை. அவர் சொல்லும் ஒரே வார்த்தை, என்னை நம்பு. அவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும் ஒரு நாள் எல்லாவற்றையும் நமக்கு அவர் விளக்கி காட்டப் போகிறார். அப்பொழுது அவர் செய்த காரியங்கள் எல்லாமே சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். ஒருவேளை அவர் செய்யும் காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய சித்தமாயிருக்கிற சிறந்த காரியத்தையே செய்வார். அதுவரைக்கும் நாம் செய்ய வேண்டியது என்ன? சங்கீதம் 73:23, ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். பிரியமானுள்ளே, உங்கள் வாழ்க்கையிலே கஷ்டமான சூழ்நிலைகளிலே, ஆபத்தான வேளைகளிலே அவரே உங்கள் கரத்தை பிடித்துக் கொள்வார். என்னுடைய வாழ்க்கையிலேயும் வேதனையான நேரங்களிலே அவர் என் கரத்தை பிடித்து என்னை வழிநடத்தி சென்றிருக்கிறார். ஆபத்தான நேரங்களிலே அவர் எனக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார். அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இதையே அவர் செய்கிறார். என்னோடு நட என்று சொல்கிறார். இதே பாடத்தை தான் இந்த சங்கீதக்காரனும் கற்றுக்கொண்டார். சங்கீதம் 73:24 வசனம், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இன்று நான் அவரோடு கூட இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கைக்கான வசனம் பிலிப்பியர் 1:5 வசனம். அது என்ன? உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையின் நம்பிக்கை எதுவோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையும். அதே சத்தியத்தை தான் இந்த சங்கீதமும் நமக்கு சொல்கிறது. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை நீர் மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். இதைவிட எந்த ஒரு சிறந்த காரியத்திற்காக நாம் கர்த்தரிடத்தில் கேட்க முடியும்? எனவே என்ன நடந்தாலும் சரி, நான் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டாலும் சரி, புரிந்து கொள்ளாவிட்டாலும் சரி, நான் அவரை மட்டுமே நம்புவேன், அவரோடே அனுதினமும் நடப்பேன். தொடர்ந்து 74 சங்கீதத்திற்குள்ளே கடந்து செல்வோம். எதிராளியானவன் கர்த்தருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்திய பொழுது விடுதலைக்காக எழுந்த அழுகுரலை இங்கே பார்க்கிறோம். இந்த சங்கீதத்திலேயும் தேவனுடைய ஆலயம் நமக்கு முன்பாய் இருக்கிறது. இந்த நேரத்திலே கர்த்தருடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்படுகிறது. இதுவும் மிக்தாம் சங்கீதமாகும். இது தாவீதின் சங்கீதம் அல்ல, ஆசாபின் சங்கீதம். ஆசாபும் ஒரு லேவியனாயும் ஒரு சங்கீதக்காரனாயும் ஆசரிப்பு கூடாரத்திலே இருந்தவன். சங்கீதம் 74:1 பாருங்கள், தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? ஆண்டவரே, ஏன் இதை செய்தீர் என்று சங்கீதக்காரன் தேவனை நோக்கி கூப்பிடுகிறான். வசனம் 2, நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும், நீர் மீட்டுக் கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சியோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறது போல சங்கீதக்காரன் பாலஸ்தீன தேசத்தை குறித்தும் இஸ்ரவேல் மக்களை குறித்தும் தான் பேசுகிறார். வசனம் 3, நெடுங்காலமாக பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும், பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். சத்துரு கெடுத்து போட்டது தேவனுடைய ஆலயம். சங்கீதம் 74:4, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். அங்கே நடந்தது என்ன? அந்தியோகஸ் எப்பிபேனஸ் என்பவன் கிறிஸ்துவுக்கு முன் 175 ஆண்டிலே எருசலேமிற்குள்ளே படையெடுத்து வருவதை குறித்தும் தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்துவதை குறித்தும் யூபித்தருடைய ஒரு படத்தை மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வைப்பதை குறித்தும் தீர்க்க தரிசனமாக சொல்லும் ஒரு காரியமாய் இது இருக்கிறது. இதை குறித்து தான் தானியல் 8 வாசிக்கிறோம். மேலும் கிறிஸ்துவுக்கு பின் 70 ஆண்டிலே தீத்தராயன் தேவாலயத்தை முழுவதுமாய் அழித்து விட்டான். அதுவும் தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலே. என்றாலும் தேவாலயம் திரும்ப கட்டப்பட்ட பின்னர் ஆசாபின் தீர்க்க தரிசனம் மீண்டும் நிறைவேறும். அது மகா உபத்திரவத்தின் காலத்திலே மீண்டுமாக மகா பரிசுத்த ஸ்தலம் தீட்டுப்படுத்தப்படும். இந்த எல்லா பாடுகளுக்கு பின்னரும் சோர்வான சூழ்நிலைக்கு பின்னரும் தேவனுக்கு பயந்திருக்கிற அவருடைய ஜனங்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? சங்கீதம் 74:12, பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. இப்பொழுது அவருடைய ஜபத்தை கவனியுங்கள். சங்கீதம் 74:18, கர்த்தாவே, சத்துரு உம்மை நிந்தித்ததையும் மதியீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்துக் கொள்ளும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் இஸ்ரவேல் மக்கள் தேவனை பார்த்து, ஆண்டவரே, சத்துருக்கள் எங்களை எடுத்துக் கொண்டு விட்டார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பலரும் புத்தியீனமானவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களும் உம்மிடத்திலே திரும்பவில்லை. என்றாலும் தேவனுக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு சிறு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். சங்கீதம் 74:19, உமது காட்டுப்புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். சங்கீதக்காரனுடைய கூக்குரல் என்ன? ஆண்டவரே, பிரச்சனைகளின் மத்தியிலே நீர் எங்களை ரட்சியும். தேவன் விடுதலை செய்யும் அந்த நாளை அவர் நோக்கி பார்க்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு உங்களுடைய பாடுகள், உங்களுடைய வேதனைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் உங்களை அவர் ரட்சிப்பார். தன்னுடைய ஜனங்களை அவர் ரட்சித்திருக்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்திலேயும் இன்னும் பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்ய போகிறார். எனவே இந்த காலத்திலே வாழுகிற, அவரை நேசிக்கிற, அவரோடு நடக்கிற உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளிலேயும் அவரே நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 74:22, தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும், மதியினாலே நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்துக் கொள்ளும். தேவன் வெற்றியை எடுத்துக்கொள்ள தேவனை நோக்கி கூப்பிடும் ஒரு அழைப்பாயும் ஜபமாயும் இது இருக்கிறது. தேவனால் அதை செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஜபம் ஏறெடுக்கப்படுகிறது. இந்த ஜபம் ஆசாபின் ஜபம். இது மிக்தாம் என்னும் சங்கீதம். இந்த சங்கீதம் எதை நமக்கு போதிக்கிறது? பிரச்சனையான வேளையிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, ஆபத்து வேளையிலே நாமும் கர்த்தரை நம்பலாம் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 75 தொடர்ந்து சிந்திப்போம். இது ஒரு விடுதலையின் பாடல். 74 சங்கீதம் ஆசாபின் ஒரு ஜபம், 75 சங்கீதம் விடுதலையின் பாடல். வரப்போகிற ஒரு வெற்றியை குறித்ததான பாடல். எனவே இது ஒரு விசுவாசத்தின் சங்கீதம் என்று கூறலாம். இது அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 75:1, உமை துதிக்கிறோம் தேவனே, உமை துதிக்கிறோம், உமது நாமம் சமீபமாயிருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. இந்த பூமியிலே தேவனுடைய நாமம் பாதுகாக்கப்பட போகிறது. இந்த சங்கீதத்திலே நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற சத்தியம் எத்தனை மகிமை உள்ளதாயிருக்கிறது இல்லையா? சங்கீதம் 75:2, நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். நியமிக்கப்பட்ட காலத்திலே திட்டமிட்டபடி இயேசு பூமிக்கு வரப்போகிறார், நியாயமானபடி தீர்ப்பு செய்ய போகிறார். இயேசு முதலாவது இந்த பூமிக்கு வந்தபொழுது தாழ்மையான ஒரு இடத்தை தனக்கென்று எடுத்துக் கொண்டார். இந்த பூமியிலே அவர் ஒரு மனிதனாயிருந்தார். அப்பொழுது அவர் கூறும்பொழுது மத்தேயு 24:36, அந்த நாளையும் அந்த நாளிகையையும் என் பிதா ஒருவர் தவிர வேறொருவனும் அறியான் என்று கூறினார். தீர்மானிக்கப்பட்ட திட்டமிட்ட நேரத்திலே அவர் வரப்போகிறார். அவரை வேகமாக வரச் செய்ய உங்களால் முடியாது. நியமிக்கப்பட்ட காலத்திலே அவர் வருவார். அவர் வரப்போகும் நாளையோ நேரத்தையோ யாரும் கூற முடியாது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த உலகத்திலே பலர் தங்களுக்கும் பரலோகத்திற்கும் தனி தொலைபேசி தொடர்பு இருப்பது போல இயேசு திரும்ப எப்பொழுது வரப்போகிறார் என்பதை நாங்கள் கூறுகிறோம், நாங்கள் கூறுகிறோம், எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார்கள். ஆனால் முக்கியமான காரியம், நியமிக்கப்பட்ட காலத்திலே கர்த்தர் நிச்சயம் வருகிறார். சங்கீதம் 75:6, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. உதவி எங்கே இருந்து வரும்? கிழக்கிலிருந்து அல்ல, மேற்கிலிருந்தும் அல்ல, தெற்கிலிருந்தும் அல்ல, வடக்கை குறித்து அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஏன் தெரியுமா? வடக்கிலிருந்துதான் எதிரி வரப்போகிறான். தேவன் ஒருவரே தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்ய முடியும். சங்கீதம் 75, இந்த சம்பவம் நடைபெறும் முன்னதாகவே தேவனுக்கு செலுத்தும் ஒரு ஸ்தோத்திர கீதம். இந்த சங்கீதங்கள் எல்லாம் எத்தனை அருமையானதா இருக்கிறது இல்லையா? அது உங்களுக்கும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்று திட்டமாய் நம்புகிறேன். தொடர்ந்து சங்கீதம் 76 பார்ப்போம். மேசியா அரியணையிலே அமரப்போகிற தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே பார்க்கலாம். இந்த சங்கீதங்களை எல்லாம் நாம் படிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் வேத புத்தகத்தை திறந்து வைத்து கவனிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். காலம் போதாதானபடியினாலே ஒவ்வொரு சங்கீதத்திலேயும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் வாசித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் நேரம் எடுத்து எல்லா சங்கீதங்களையும் முழுமையாக வாசிக்க அன்போடு ஞாபகப்படுத்துகிறேன். கூடுமானால் நிகழ்ச்சியை கேட்க முன்னதாகவே நீங்கள் வாசித்து ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அது எளிதானதாயிருக்கும். இந்த சங்கீதங்கள் கர்த்தருடைய வார்த்தை என்பது மட்டுமல்ல, இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமானது. அவை நமக்கொரு சரித்திரத்தை சொல்லுகிறது. ஒவ்வொரு சங்கீதத்திலிருந்தும் ஒரு செய்தி வெளிப்படுத்தப்படுகிறது. ஞாபகம் இருக்கிறதா? சங்கீதம் 74, தேவனை நோக்கி உதவிக்காக கூப்பிடும் ஒரு சங்கீதமாயிருந்தது. தேவனே எழுந்தருளும் என்று அழைப்பு கொடுக்கப்பட்டது. 75 சங்கீதம் வடக்கே இருந்து வந்த அந்த வல்லமையின் கரத்திலிருந்து தேவன் கொடுத்த விடுதலைக்காக அவரை துதிக்கும் ஸ்தோத்தரிக்கும் சங்கீதமாயிருந்தது. கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. வட திசையிலிருந்துதான் அவர்களுக்கு பிரச்சினை வந்தது. இப்பொழுது 76 சங்கீதத்திலே இயேசு கிறிஸ்து ராஜாவாக மகா பிரதான ஆசாரியனாக உண்மையான மெல்கி சேதைக்காக ஆட்சி செய்வதை பார்க்கலாம். பூமியில் உள்ள மனிதர்கள் எல்லாரும் அவருக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருந்தார்கள். சங்கீதம் 76:2 வசனங்களை பாருங்கள். யூதாவில் தேவன் அறியப்பட்டவர், இஸ்ரவேலில் அவருடைய நாமும் பெரியது, சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. சாலேம் என்பது எருசலேமிற்கு இருந்த பழைய பெயர். அதன் பொருள் சமாதானத்தின் குடியிருப்பு. இங்கே பூமியில் உள்ள 4 இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இவை எல்லாமே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த பாலஸ்தீன பகுதியிலே அமைந்திருக்கிறது. சங்கீதம் 76:3, அங்கே இருந்து வில்லின் அம்புகளையும் கேடகத்தையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் முறித்தார். இந்த காலகட்டத்தை குறித்துத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியும் உரைத்திருக்கிறார். ஏசாயா 2:4 வசனம், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுகை பூமியிலே வரும் முன்னதாக இந்த வசனத்தை வேறு எந்த ராஜ்யத்திற்கும் நாம் ஒப்பிட முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பூமிக்கு வரப்போகிற சமாதானத்தை குறித்து ஏசாயா இங்கே கூறியிருக்கிறார். மனிதனுடைய இருதயத்தில் இருக்கும் பாவமானது மீட்பினாலோ நியாய தீர்ப்பினாலோ தீர்க்கப்படும் முன்னதாக அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை பூமியிலே காண முடியாது. 76:4 வசனம் பாருங்கள், மகத்துவம் உள்ளவரே, கொள்ளையுள்ள பர்வதங்களை பார்க்கிலும் நீர் பிரகாசம் உள்ளவர். கொள்ளையுள்ள பர்வதம் என்று சொல்லும்பொழுது அது எருசலேமை குறிக்கிறது. எருசலேம் 27 முறை முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. எருசலேம் பட்டணத்திற்கு விரோதமாக வந்த பெருமையுள்ள இருமாப்புள்ளவர்களை தேவன் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 76:5, தைரிய நெஞ்சுள்ளவர்கள் கொள்ளையிடப்பட்டு நித்திரையடைந்து அசர்ந்தார்கள், வல்லமையுள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று. நித்திரையடைந்து அசர்ந்தார்கள் என்பது ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியம். எப்படி நீங்கள் அதை செய்ய முடியும்? கடின இருதயம் உள்ளவர்கள் விழிப்புள்ளவர்களாக இல்லை. 1 யோவான் 5:19 வசனத்திலே யோவான் சொல்லும்பொழுது உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று கூறியிருக்கிறார். உலகம் விழித்துக் கொள்வதை பொல்லாங்கனாகிய பிசாசானவன் விரும்புகிறதில்லை. நம்மை பார்த்தும் அவன் என்ன சொல்கிறான்? இவ்வளவு சத்தமாக கர்த்தருடைய வார்த்தையே கொடுக்காதே, அவர்கள் எழும்பி விடுவார்கள் என்கிறான். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? தூங்கிக் கொண்டு இருக்கிறவர்களை விழிக்க செய்து நியாய தீர்ப்பு வருகிறது மட்டுமல்ல, கிறிஸ்துவிலே ரட்சிப்பு உண்டு என்றும் கூறிக்கொண்டிருக்கிறோம். வல்லமை உள்ள எல்லா மனுஷருடைய கைகளும் அவர்களுக்கு உதவாமற் போயிற்று என்று வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7:21 வசனத்திலேயும், அன்று கிதியோன் யுத்தத்திற்கு சென்றபொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். 300 பேரும் எக்காலங்களை ஊதுகையிலே கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். சேனையானது ஓடி போயிற்று என்று வாசிக்கிறோம். சங்கீதம் 76:6, யாக்கோபின் தேவனே, உம்முடைய கண்டிதத்தினால் ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழுந்தது. இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும்பொழுது அவருடைய கண்டிதத்தினாலே ரதங்களும் குதிரைகளும் உறங்கி போய்விடும். அப்பொழுது அவர் மகிமையாக பிரகாசிப்பார். அந்த நாளை குறித்துத்தான் ஏசாயா 61 இவ்விதமாய் வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இந்த நாளை குறித்து ஏசாயா மேலும் என்ன கூறியிருக்கிறார்? ஏசாயா 4:5, அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையிலுள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்னி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். அந்த மகிமை இயேசு கிறிஸ்துவே. தேவன் பதில் செய்யும் நாள் நிச்சயமாய் வரும். சங்கீதம் 76:7-9 வரை வாசிக்கிறேன். நீரே பயங்கரமானவர், உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார்? நியாயம் விசாரிக்கவும் பூமியில் சிறுமைப்பட்டவர்கள் யாவரையும் ரட்சிக்கவும் தேவரீர் எழுந்தருளின போது வானத்திலிருந்து நியாய தீர்ப்பு கேட்க பண்ணினீர், பூமி பயந்து அமர்ந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 6:17 யோவான் சொல்லும் பொழுது, அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். இயேசு மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வரும்பொழுது எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழே வைக்கப்பட போகிறது. சங்கீதம் 76:10, மனுஷனுடைய கோபம் உமது மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீர் அடக்குவீர். கர்த்தர் என்ன சொல்கிறார்? மனிதனை ஒரு குறிப்பிட்ட அளவே அவர் செல்ல அனுமதிப்பார். மகா உபத்திரவத்தின் காலத்தில் மனிதனுடைய எல்லா எதிர்ப்புகளையும் அவர் அகற்றுவார். மனிதனுக்கு ஒரு வரையறை வைப்பார். இன்றைக்கும் மனிதன் கட்டுப்படுத்தப்படுகிறான். கட்டுப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த பூமியிலே அவரை இல்லாமல் வேறு யார் தீமையை கட்டுப்படுத்த முடியும்? தேவன் மனிதனுடைய கோபத்தை தன்னை மகிமைப்படுத்தும் காரியமாக்கப் போகிறார். சங்கீதம் 76:11 பாருங்கள், பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள், அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவர்கள். தேவனுக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் சாத்தான் எழுந்தாலும் அவன் கட்டுப்படுத்தப்படுவான். அவருடைய ஜனங்கள் பொருத்தனை செய்வார்கள், அதை நிறைவேற்றுவார்கள். பூமியில் உள்ள சகல தேசங்களும் அவருடைய ஆளுகைக்கு கீழே வரும். அப்பொழுது நடைபெறப்போவதென்ன? சங்கீதம் 72:10-11, தர்சீஷின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜ்யங்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். ஷேபாவிலும் சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். அந்த நாள் எவ்வளவு மகிமையுள்ள உன்னதமான நாளாயிருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எனவே இந்த சங்கீதம் மகிமையான ஒரு காலத்தை வெளிப்படுத்தும் சங்கீதமாயிருக்கிறது. ஜெபிப்போமா. நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு பிசாசானவன் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் எத்தனையோ தவறான வழியிலே கொண்டு சென்றாலும் நீர் எல்லாருடைய முயற்சிகளையும் கட்டுப்பாட்டிற்குள்ளே கொண்டு வரப்போகிறீர். அதற்காக உமை துதிக்கிறோம், ராஜாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவராய் வரும்பொழுது இந்த பூமியிலே உம்முடைய மகிமை காணக்கூடியதாயிருக்கும். இந்த சத்தியத்தை, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள, உமை தங்கள் வாழ்க்கையின் ராஜாதி ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள நீரை கிருபை செய்யும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. மத்தேயு 7:7.